السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد،
மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களுடைய பின் விளைவு என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்தால், எமது சமுதாயத்தவர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அதை அடிப்படையாக சொல்கிறது என்பதை இமாம் அவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள். இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்ன சொன்னார்கள், இந்த ஒற்றுமையை வரவழைப்பதற்கான வழி என்ன? நாம் நினைத்து நாம் திட்டங்களை போட்டு நாம் பல முயற்சிகளை செய்து இப்படி செஞ்சா ஒற்றுமை வரும், அப்படி செஞ்சா ஒற்றுமை வரும் என்று நாம் சிந்திப்பதை விட, சகோதரர்களே, இதற்கான மார்க்கம் சொன்ன வழிமுறை என்ன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் சொல்லக்கூடிய இந்த ஒற்றுமை சமுதாயத்தில் உருவாகும். அழகாக ஒரு வார்த்தையை குர்ஆனுடைய வசனத்தை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இதுதான் எனது நேரான வழி. அல்லாஹு தஆலா, இதுதான் எனது நேரான வழி, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள், அப்படி பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் அது உங்களை பிளவுபடுத்திவிடும். எனவே பிளவுக்கு காரணம் எது? நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுதான். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை விட்டு நீங்கள் உங்களை தூரப்படுத்தினீர்களானால், அதை தூரப்படுத்திக் கொண்டு நீங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், சகோதரர்களே, அது ஒரு போலியான ஒற்றுமையாகத்தான் இருக்கும். பாருங்க, அல்லாஹு தஆலா யூதர்களை பத்தி என்ன சொல்கின்றான். இன்னைக்கு நாங்க நிறைய பேசுறோம், என்ன சொல்றோம், எப்படி திட்டம் பாத்தீங்களா, எப்படி பிளான் பாத்தீங்களா, எவ்வளவு தூர நோக்கு பாத்தீங்களா. அல்லாஹ் சொல்றான், தஹ்சபுஹும் ஜமீஅன், அவர்களை பார்த்தால் ஒற்றுமையாக இருப்பது போன்று உங்களுக்கு விளங்குது. வகுலூபுஹும் ஷத்தா, அவர்களுடைய உள்ளங்கள் பிளவுபட்டிருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே வெளிப்படையில பார்க்கிற நேரம் ஒற்றுமையா இருக்கும். சகோதரர்களே, இந்த ஒற்றுமை இது வெளிப்பூச்சாண்டிதான், இது பார்க்கறதுக்கு ஒற்றுமையா இருக்குது. ஏன்? அசத்தியத்துள்ள ஒற்றுமை. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுடைய உள்ளம் ஒன்றுபடவில்லை. எனவே முஸ்லீம்களாக நாங்க அந்த வழிமுறையை பின்பற்றி மார்க்கத்தை விட்டு கொடுத்து மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பின்னுக்கு போட்டுட்டு நாங்க ஒற்றுமையா இருப்போம், ஒற்றுமை ஆகுவோம் என்று நாம் நினைத்தால், சகோதரர்களே, அது வெளிப்படையில பாக்குறதுக்கு ஒற்றுமையாக இருக்கும். இப்ப எத்தனையோ ஜமாத்துகளை பாருங்க, வெளியில பாக்குறதுக்கு பெரிய ஒற்றுமையா இருக்கு, இப்ப பார்த்தா அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சிட்டு சாவறது விளங்குது. ஏன்னா அப்ப உண்மையான ஒற்றுமை உள்ளால இருக்கல்ல என்றது விளங்குறது. எனவே சகோதரர்களே, ஒற்றுமைக்கான வழி என்ன, அடிப்படை என்ன? மார்க்கத்தில் நீங்கள் ஒன்று சேருங்கள், அல்லாஹ்வுடைய வஹியில் ஒன்று சேருங்கள், நபியுடைய சுன்னாவில் ஒன்று சேருங்கள். அது உங்களை என்ன செய்யும்? ஒற்றுமையில் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த ரெண்டு கருத்தையும் தான் இமாம் என்ன செய்தார்கள், ஜும்மாவில் வலியுறுத்தி சொன்னார்கள். சகோதரர்களே, நாம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். பெரும்பாலும் ஆஷூராவுடைய நோன்பை மக்கள் முடித்திருப்பார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சங்கைப்படுத்திய மாதங்களில் இதுவும் ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா பல்வேறு அம்சங்களை சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்பை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள், அஃபலு சியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு உள்ள மிகச்சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கும் நோன்பு என்று சொன்னார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு ரமலான் மாதத்துக்கு பிறகு சிறந்த நோன்பு என்பதை காட்டுகின்றது. எனவே மூமீன்கள் இந்த மாதத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற போது நோன்பு என்ற வணக்கத்தை அதிகமாக செய்பவர்களாக இருப்பார்கள். ஏன்? நபி அவர்கள் இந்த மாதத்தினுடைய நோன்பை, சுன்னத்தான நோன்பை சிறப்பு படுத்தி சொன்னார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரத்தினுடைய ஆஷூராவின் நோன்பை பற்றி சொல்லும் போது அதற்கான காரணம் எப்படி வந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான், இந்த மாதத்தில் இந்த ஆஷூராவுடைய நாளில் ஃபிரௌனுடைய அந்த பகைமையிலிருந்து பாதுகாத்தான். எனவே யூதர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவமாக நோன்பு நோற்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசாவுக்கு நாங்க மிச்சம் நெருக்கமான ஆட்கள். எனவே பொசாமா, நபி அவர்களும் நோன்பு நோற்றார்கள், சஹாபாக்களையும் நோன்பு பிடிக்குமாறு சொன்னார்கள். எனவே வாழ்க்கையின் ஒரு அடிப்படையை அங்கு நபி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஒரு ஆபத்து, ஒரு தீமை, ஒரு துன்பம், இதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டால் அல்லாஹ்வுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி எவ்வாறு அமைய வேண்டும்? அது வெறுமனே அல்ஹம்துலில்லா. இப்ப மக்களுடைய நன்றியை கேட்டீங்க என்று சொன்னா வாய் நிறைய அல்ஹம்துலில்லா, இதுதான் நன்றி. சகோதரர்களே, வெறும் அல்ஹம்துலில்லா அல்ல நன்றி, அல்ஹம்துலில்லாவோடு சேர்ந்து செயல்கள் வெளிவரணும். இப்ப நோன்பு என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி போட்டு நிக்காம நோன்பு நோற்றார்கள். அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியம் அளித்தால், பாதுகாப்பு அளித்தால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றியினுடைய பிரதிபலிப்பு சகோதரர்களே, அமல்கள் வெளியாக வேண்டும். சதகாவோ நோன்போ அல்லது வேறு பல நன்மைகளோ, இப்படி அல்லாஹ்வுக்காக நாம் தர்மங்கள் செய்து நோன்பு பிடித்து சுன்னத்தான தொழுகைகள் தொழுது, இப்படி செயல் மூலமாக அந்த நன்றியை நாம் என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் எல்லாருக்கும் என்ன அந்த புதிய ஆண்டு புத்தாண்டு. சில சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் இந்த புத்தாண்டு துஆ அப்படி ஒன்று ஒரு துஆவை பெரும்பாலும் என்ன வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபியுடைய காலத்துல புத்தாண்டு ஒன்று இருக்கல்ல, அப்ப எப்படி நபி புத்தாண்டுக்கு துஆ உதவிப்பாங்க? புத்தாண்டு ஒன்றே இருக்கலையே, என்ன புத்தாண்டு என்று ஒன்றே இருக்கவில்லை. முஹர்ரத்தை ஹிஜ்ரி மாதத்தினுடைய முதல் மாதமாக ஆக்குனதே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்துல தான். அப்ப நபியோருடைய காலத்துல அப்படி ஒன்று இருக்கல என்ற காரணத்தினால் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்று ஒன்று கிடையாது. இருந்தாலும் கூட சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள், வருட ஆரம்பித்து இருக்கிறது, அதனால நாங்க என்ன செய்வோம், புதிய திட்டங்களை புதிய விஷயங்களை எல்லாம் நாங்க இந்த வருடத்தில் செய்வோம் என்று பல திட்டங்களை தீட்டுவார்கள். சகோதரர்களே, எத்தனை திட்டங்கள் வேண்டுமானாலும் தீட்டுங்கள். இப்ப நம்ம சொல்ல வர வேண்டிய திட்டம் என்று சொன்னா, இந்த வருடம் ஆரம்பித்திருக்கிறதா, இந்த வருடத்தினுடைய இறுதியாகும் போது எமது மார்க்க சட்டங்களில் நாம் தெளிவுள்ளவர்களாக ஆகுவதற்கு நாம் எவ்வாறு மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு வழிவகைகளை உருவாக்கிக் கொள்ள முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, ரியாத்மா நகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தாவா நிலையங்களில் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கோர்ஸ் என்று பொதுமக்களுக்கு பொருத்தமான ஒரு சிலபஸை போட்டு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல நிலையங்களில் என்ன செய்யறாங்க, நிகழ்ச்சிகளை பல லட்சக்கணக்கான ரியால்களை செலவழித்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இதுல வரக்கூடிய மக்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் பேச்சுலர்ஸ் தான் கூட வராங்க. ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு என்ன அது தேவையில்ல போல, ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு என்ன வைஃப்ட படிச்சு கொள்ளையில நிறைய பேர் இருக்கிறாங்க, விளங்கிச்சா, அவர் நிறைய கிளாஸுக்கு போறா, அதனால அவர்கிட்ட என்ன செய்யலாம், அவருக்கு படிக்க சகோதரர்களே வாட்ஸ்அப் மூலம் படிக்கலாம், அதே போன்று என்ன ஃபேஸ்புக் மூலம் படிக்கலாம், அதே போன்று யூடியூப் மூலம் படிக்கலாம். படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க என்னத்தை எங்க போய் படிச்சாலும் உலமாக்களுடைய சபைக்கு போய் படிப்பது போன்று ஒன்றும் வராது. சகோதரர்களே, ஆலிம்களுடைய அவைகளில் அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வது இருக்குதானே, இதுதான் மார்க்கம் படிப்பதற்கான அடிப்படை. இதுதான் முதலாவது அந்த சபையினுடைய பரக்கத், இது கிடைக்கும் சொன்னா யூடியூப்ல பார்த்தா கிடைக்காது. யூடியூப்ல அங்க இருக்கிற சபையெல்லாம் கிடைக்கும், வெளியில் இருக்கிற என்ன கிடைக்காது. சரிங்களா, அந்த சபைக்கு நான் போனால்தான் பாருங்க, நபியோ அவங்க சொல்றாங்க, மன் சலக சரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் அறிவை தேடி செல்வாரோ, அறிவை தேடி என்ன சொன்னாங்க செல்வாரோ, செல்றா என்ன செய்யணும், வீட்டுல இருந்து வெளியாகணுமா இல்லையா, வீட்டில் இருந்து என்ன செய்யணும், வெளியாக வேண்டும். மன் சலக சொல்றாங்க, யார் வெளியேறி செல்வாரோ, எதுக்காக, இல்மன் அறிவை தேடி. என்ன சொன்னார்கள், சஹலல்லாஹு லஹு தரீகல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்து வழியை அவருக்கு லேசாக்குவான் என்று சொன்னார். இந்த சிறப்பை நான் அடையிறது அந்த யூடியூப்ல பார்த்து அடையலாது, நாம் பேஸ்புக்ல பார்த்து அடையலாது, நாம் போகணும் உலமாக்களுடைய சபைக்கு, என்ன செய்யணும், போக வேண்டும். சகோதரர்களே, இல்முடைய சபையில் அமரும் போது அந்த சபைக்கு என்று அல்லாஹு தஆலா வாக்கியங்களை இறக்குகின்றான். நபி அவங்க சொன்னாங்க, அந்த சபைக்கு மலக்குமார்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு என்ன செய்கின்றது, இறங்குகின்றது. அந்த சபையில் இருப்பவர்களை அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களிடம் பெருமையாக பேசுவான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த வாக்கியம் எல்லாம் கிடைக்கணும் என்று சொன்னா இந்த சபைகளுக்கு நாம் சென்றால்தான். எந்த அளவுக்கு என்றால், அந்த சபையில் இருந்து விட்டு போகக்கூடிய ஒரு மனிதன் கடைசியில் மலக்குமார்கள் பார்த்து சொல்வார்களாம், கூமு மக்ஃபூர் அல்லக்கும், நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுந்து போங்கள், உங்களுடைய நன்மைகள் தீமைகள் நன்மைகளாக மாற்றப்பட்டவர்களாக எழும்பி போங்கள். இந்த சோபனம் யூடியூப்ல பாக்குற நேரம் கிடைக்காது, இல்முடைய சபைக்கு போனாதான் என்ன செய்யும், கிடைக்கும். சகோதரர்களை, வரலாற்றை படித்து பாருங்க, எங்களுடைய மூத்த முதிய உலமாக்கள் அவங்க யாருமே வீட்டுல இருந்து படிச்சதாக வரலாறே கிடையாது. இமாம் புகாரி இமாம் மக்கால வந்து படிச்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி இமாம் எந்த நாட்டுக்காரவர், ரஷ்யா. இமாம் திர்மிதி இமாம் மக்காவில் வந்து படித்திருக்கிறார்கள். இமாம் அஹமது இமாம், பெரிய பெரிய உலமாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் அந்த காலத்தில், அன்றைக்கு பிளைட் இல்லை, கப்பல் இல்லை, கார் இல்லை, வேன் இல்லை, என்ன அப்படியான காலத்தில் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய. எதற்காக? எஸ், அல்லாஹ் அதுல தனியான ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அப்படி போய் நாம் படித்து நாம் பெறக்கூடிய மார்க்க அறிவு இருக்கிறதே, இந்த அறிவில் இருக்கக்கூடிய பரக்கத் வெறுமனே நாம் தொழில்நுட்பங்கள் மூலமாக கிடைக்கக்கூடியதுல வந்து இருக்கலாம், ஆனா இந்த பவர் அதுல இருக்காது. இந்த பவர் என்ன செய்யாது? இருக்க மாட்டாது. எனவே சகோதரர்களே, பல இடங்களில் ஏதாவது ஒரு மார்க்க சபைக்காவது சகோதரர்களே சென்று வரக்கூடிய வளமையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்ஸ் அ வீக் ஆவது ஏதாவது ஒரு மார்க்க சபை. அல்ஹம்துலில்லாஹ், மலஸை சுத்தி எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது, வேற ரபுவால எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது, ரவுதால எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது, பத்ஹால எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது. இதெல்லாம் எங்களுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். சகோதரர்களே, ஒன்ஸ் அ வீக், ஒரு நாளாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு சில மனுஷியாலங்களை நாம் ஒதுக்கி நாம் செல்வது. சகோதரர்களே, இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கல என்று சொன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் நாம் இருக்கிறோம். நஷ்டம் இருக்குதே எப்ப விளங்கும் தெரியுமா? மரத்தா பிக்கிறது விளங்காது, அப்படித்தானே? கை மரத்து போச்சுன்னு வைங்க, விளங்குமா? நோண்டுதான் விளங்காது. அப்ப எத்தனையோ பேர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், தாங்கள் நோயில் இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே என்ன சொல்லுவாங்க, ஒருவர் தெரியாமல் இருப்பது இது ஆபத்து, ஆனால் தெரியாது என்பதும் தெரியாமல் இருக்கிறார்கள். அவருக்கு தெரியாது, இது ஒரு விஷயம். தெரியாது என்பதும் தெரியாது என்றால் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இது டபுள் மடமேன்னு சொல்லுவாங்க, ஜஹல் முரக்கப்னு சொல்லி. அப்ப சில சகோதரர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது என்று தெரியும். இப்ப இந்த சபையில நம்ம ஒரு கேள்வி கேட்டா, சத்தியத்தை முறிப்பதனுடைய பரிகாரம் என்ன? கைத்தூக்கங்களே, சட்டம் தெரிஞ்சாக்கள், சத்தியத்தை முறிப்பதனுடைய பரிகாரம் என்ன? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா கையோசனை கேட்க மாட்டாங்க, ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். தெரிஞ்சா கையொத்துங்க, இருங்க. தெரிந்தவர்கள் எத்தனை பேர்கள் பாருங்க, ஒரு நாலஞ்சு கை. என்ன இப்ப சில சகோதரர்களுக்கு சத்தியத்தை முறிச்சா சட்டம் ஒன்று இருக்கு என்றது தெரியும், ஆனா அது என்னன்னு தெரியாது. முறிச்சுட்டாருன்னு வைங்க, கோல் அடிப்பார் யாராவது ஒரு மூளைக்கு, மூளை சத்தியம் முடிச்சுட்டு என்ன செய்யணும்? இப்ப பாருங்க, சத்தியத்தை முறிச்சா சட்டம் ஒன்று இருக்கு என்று தெரியும், ஆனா அந்த சட்டம் என்னவென்று தெரியாது. இது மடமை, இது அறியாமை. சிலர்களுக்கு இப்படி சத்தியம் ஒன்று இருக்கிறதும் தெரியாது, அதை முடிச்சா அதுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றதும் தெரியாது. அதனால லட்சக்கணக்கில் சத்தியம் செஞ்சு போட்டு அவனை பாட்டில் சும்மாரிப்பான். விளங்கிச்சா? கியாமத்தினால் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிற நேரம் அப்போ விளங்கும். அப்போ சத்தியம் இருப்பதும் தெரியாது, அதை முறித்தால் பரிகாரம் இருப்பதும் தெரியாது என்றால் இது ஒரு மடமை இல்லை, இது டபுள் மடமைன்னு சொல்லுவாங்க. விளங்கிச்சா? அப்போ எனவே இந்த மாதிரி நம்ம எதில் இருக்கிறோம் என்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. விளங்கிச்சா? அப்ப சகோதரர்களே, எதனால இந்த தெளிவு வரும்? நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதின் மூலமாக. சிலர்கள் சொல்லுவாங்க, இல்ல நிறைய புஸ்தம் வச்சுக்கிறோம் வீட்டுல, அதை படிச்சு என்ன செய்யலாம், நம்ம விளங்கிக்கொள்ளலாம்னு சொல்லி. புஸ்தத்துல இருக்கிறது விளங்குறதுக்கு அறிவு வேணும் சகோதரர். என்ன சமயத்துல ஒன்று இருக்க என்ன செஞ்சிருவாரு, ஒன்று இல்லைன்னு சொல்லிடுவாரு. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, நாட்டுல இருந்து ஒரு சகோதரர் கோல் அடிச்சு, மூலவி சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆன்ல உள்ளது இல்லையாமே. என்ன சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆன்ல உள்ளது இல்லையாமா? என்ன மீடியம்? இங்கிலீஷ் மீடியம். சரி, அந்த புத்தகத்தில் பேஜையும் நேமையும் கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லி அஞ்சு வருஷமாவது இன்னும் தரல. என்ன நடந்து சகோதரர், என்ன பிழைய விளங்கிட்டான்? வேற ஒன்றும் இல்ல, ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்ல நபி அவங்க ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்து ஒரு சந்திப்பில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப வானத்திலிருந்து ஒரு மலக்கு வராராம், வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அப்ஷிர் பின் நூரை, இரண்டு ஒளிகளை கொண்டு நீங்கள் சோபனம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன அந்த ரெண்டு ஒளி? அதுல ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து. இந்த ரெண்டுமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுமே என்ன உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் சோபனம் பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த ஹதீஸ் வாசிச்சு அவர் என்ன விளைக்கிறாரா, இந்த மலக்கு தான் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையும் பக்ராட ரெண்டு ஆயத்தையும் கொண்டாந்தாரு. அப்ப எனவே த்ரூ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இது வரல. குர்ஆன் என்ன? குர்ஆன் என்ன? நஸல பிஹி அர்ரூஹுல் அமீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது தான் குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், இப்ப இவர் பார்த்தாரு இந்த குர்ஆன் ஆயத்தையும் இந்த இதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல. எங்க இருந்து வந்துச்சு? வேறொரு மலக்கு தான் வந்து சொல்லிட்டு போவார். எனவே அது குர்ஆன்ல உள்ளது அல்ல. அப்படின்னு பாருங்க, என்னமோ இருக்கு, என்னத்தையும் கொண்டு விளங்கிக்கா, பிழையா விளங்கிருக்கா. அப்ப அந்த மலக்கு வந்து சொல்லிட்டு போனது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்துக்குரிய சிறப்பு தான். சகோதரர்களை, இப்படி எத்தனையோ குர்ஆன் ஆயத்துக்களை ஹதீஸ்களை சமயத்தில் என்ன செய்து வருவார்கள், உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாம நாங்களே வாசிச்சு எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் சமயத்தில் என்ன செய்வார்கள், தவறான முடிவுகளுக்கு வந்து விடுவார்கள். எனவே உலமாக்களுடைய சபைகளுக்கு சென்று மார்க்கத்தை படிப்பதற்கு என்ற சகோதரர்களே, நாம் யாருமே விதிவிலக்கு இல்லை. புல்லறிக்கை பொண்டாட்டி இருக்கின்னு சொல்லி இதெல்லாம் போலி காரணங்கள், எந்த காரணத்தை நீங்க காட்டினாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மதீனாவுக்கு போங்க, மஸ்ஜிது நபவியில மக்கால போயிட்டு அங்க நடக்கக்கூடிய ஹலக்காக்களை பாருங்க, அங்கு நடக்கக்கூடிய பாடங்களை வகுப்புகளை பாருங்க, யாரெல்லாம் படிக்கிறார்கள் சகோதரர்களே, மொத்தமாக தாடி பழுத்த மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு முடிய கூட கருப்பு காணல. அந்த அளவுக்கு மொத்த தாடியும் பழுத்தவர்கள் கிதாபை தூக்கிட்டு வந்து உலமாக்கள்கிட்ட மஜ்லிஸ்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. சரி, அப்ப எங்கட தாடியும் பழுக்கட்டும் சொல்றீங்களா? இல்ல, பழுக்கிற காலம் வரைக்கும் உசுரோட இருப்போமோ இல்லையா அல்லாஹ்வுக்கு தெரியாது. எனவே சகோதரர்களே, மார்க்க அவைகளுக்கு செல்வதின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்குதே சகோதரர்களே. சில சமயத்தில் சில போலி காரணங்களை உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த ஜூ மொஸ்கில வந்து முன்னால ஒரு வகுப்பு நடந்துச்சு, அதுக்கு பிறகு அந்த வகுப்பு வந்து இப்ப இருக்கக்கூடிய எங்கட மலஸ் தாவா சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு மாற்றப்பட்டது. வலிமையா வந்த ஒரு சகோதரர் வரல, அப்ப ஏன் நீங்க வாரலன்னு கேட்கும், நீங்க இடத்த மாத்திட்டீங்களேண்டா, 50 கிலோ மாத்தினாங்க இந்த ஜூல இருந்து இந்த பள்ளிக்கு, என்ன 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கால கொண்டு போயிட்டுமா, 1 கிலோமீட்டரும் மீக்காது பாருங்க. இல்ல வேற போலி காரணங்கள். எனவே சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதில் கண்டிப்பாக சகோதரர்களே இந்த அடிப்படைகளில் ஒன்றை நாம் முன்னாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம், இப்பையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மார்க்கத்தை படிப்பதற்கான விதிமுறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன என்றால், மார்க்கத்தை படித்தவர்களிடம் மார்க்கம் படியுங்கள். மார்க்கம் படிக்காதவங்கள்ட்ட போய் என்ன செய்யாதீங்க, மார்க்கம் படிக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன செய்வாங்க, ஒன்று இருக்க இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, ஒரு சட்டம் இருக்க இன்னொரு சட்டத்தை தவறாக சமயத்தில் என்ன செய்வாங்க. சரி, இது மார்க்கத்துக்கு மட்டும் இல்லை, நாங்கள் மெத்ஸ் படிக்கணும்னு சொன்னால் யார் மெத்ஸில் குவாலிஃபைட் டீச்சர், இதைத்தான் பேரண்ட்ஸ் மாதிரி தேடுவாங்க. இல்லை யாரோ ஆர்ட் படித்து கொடுக்குற டீச்சர் உண்டிக்காரன், அவர்கிட்ட போய் கொஞ்சம் மெத்ஸ் படித்து கொடுங்கன்னு சொல்லுவோமா நாங்கள்? இல்லை, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த குவாலிஃபைடு தான் நாங்கள் தேடுவோம். சரி, மார்க்கம் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா? இல்லை, மார்க்கத்தை படித்தவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு ஆலிம் ரெண்டு ஆலிம் சொல்றதுல கருத்து வேற்றுமை இருப்பது போன்று கொஞ்சம் உங்களுக்கு அப்படி சர்ச்சையாக இருந்தால் இந்த 4 பேர்த்த கேளுங்க, இந்த 4 உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அதுல பாருங்க அதிகமான மக்கள் என்ன சொல்றாங்க, அதுல நீங்க பாருங்க யாரு மார்க்கத்துல கொஞ்சம் நல்ல தெளிவுள்ளவராக அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக எங்களுக்கு தெரிபடுபவர்களாக இருந்தால் நாம் அவர்கள் சொல்வதை கேட்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம். அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனவே தேடுதல் நடக்கணும். நாம் மார்க்க விஷயங்கள் என்ன சொல்லணும் சகோதரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி 2 நாளைக்கு முன்னால உங்களுக்கு தெரியும், புகாரில 3வது பாடம் பாப் கிதாபுல் இல்ம், இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் இல்முடைய பாடம் என்று ஒரு தொகுப்பை வைத்திருக்கிறார்கள், அதுதான் 3வது பாடம். அந்த 3வது பாடத்தில் ஹதீஸ்களை நீங்க வாசித்து வந்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் வருது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி இப்னு அபி முலைக்கா என்பவர் சொல்கிறார், அன்னை அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா, எதையாவது கேட்டாங்கண்டா அதை சரியாக விளங்கும் வரைக்கும் விடமாட்டாங்களாம். தார் இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, எதையாவது கேட்டாங்கண்டா அதை சரியாக விளங்கும் வரைக்கும் விடமாட்டார்கள். சொல்லி போட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹூசிப உஸ்லிப என்று சொன்னார்கள், யார் கேள்வி கேட்க விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார், யார் விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்று நபி சொன்னாங்க. சொன்ன உடனே ஆயிஷா நாயகி உடனே கேட்டாங்களா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல ஃஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வழக்கரத்தில் அவருடைய பட்டோலை வழங்கப்படுமோ, ஃபஸௌப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, லேசாக விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நீங்க என்ன சொல்றீங்க, யார் விசாரிக்கப்பட்டாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், எவர் லேசாக அவர் லேசாக விசாரிக்கப்படுவார் என்று சொல்கிறார். வழக்கரத்தில் பட்டோலை வழங்கப்பட்டவர் லேசாக விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவன் அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டான். சொன்னாங்க ஆயிஷா, ஜாலிக்கல் அரபு, அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு அடியான கூப்பிட்டு நீ இப்படி 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 எல்லாம் பாவம் செய்தாய் என்று எடுத்து காட்டுவான். நீ இப்படி இப்படி எல்லாம் என்ன செய்தாய், பாவம் செய்தாய், என்ன விளக்கம் சொல்லுன்னு கேட்க மாட்டான். இன்ன பாவத்தை செய்தாய், இதுக்கு என்ன நியாயம் என்று என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்க எல்லாரையும் ஆக்கி வைக்கட்டும். சகோதரர்களே, எடுத்து காட்டுவான், விசாரிக்க மாட்டான். ஹைர், உங்களை மன்னிச்சிட நீங்க போங்க, உங்களை மன்னிச்சிடம் என்ன நீங்க போங்க, அனுப்பி விட்டுருவான். ஜஸ்ட் அவருடைய தீமையை எடுத்து காட்டுவது. இப்ப நாங்க யாரும் எந்த தீமையும் செல்ல இல்லைன்னு யாரும் செல்லாதீங்க, தீமை செய்யாத யாரும் இல்லை. சகோதரர்களே, முந்தநாத்து ஒரு சகோதர கேள்வி கேட்கிறாரு, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாவை அஞ்சு மாறு சொல்கிறான். அவர் கேட்கிறார், என்னத்துக்கு நாங்க அல்லாஹ் பயப்படுவோம், என்னத்துக்கு நாங்க அல்லாஹ் பயப்படணும், நான் ஜெனிவினா இருந்தா சரிதானே, இப்படி இல்லையா, நான் ஜெனிவினா இருந்தா என்னத்துக்கு பயப்படணும், அல்லாவை பயப்படுறா என்ன அர்த்தம் அதுக்கு, அல்லாவை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா, பல இடங்கள் சொல்றான், அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம். அவர் சொல்றாரு, நாங்க ஜெனிவினா இருந்தா அல்லாஹ் பயப்படும். நான் சொன்னா நீங்க ஜெனிவினா இருக்கிறது அல்லாஹ் பயப்பட போய்தான், இப்படியா இல்லையா, நீ சொல்றீங்களே நாங்க ஜெனிவினா இருந்தா அல்லாஹ் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி, எஸ் நீங்க ஜெனிவினா இருப்பது அல்லாவை நீங்க பயப்படுறீங்க என்றதை காட்டுது, நீங்க நினைச்சமா நடந்தீங்கன்னா அல்லாஹ் பயப்படலன்னு காட்டுது. அப்ப அல்லாவை பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம், அல்லாவுக்கு மாறு செய்வதை அடியான் பயப்படுவது. என்ன அல்லாவுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான். எனவே அல்லாவுக்கு மாறு செய்வதை நாம் அஞ்சினால் அதுதான் அல்லாவுக்கு பயப்படுவது என்பது. சரி சகோதரர்களே, ஆக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எடுத்து காட்டுவான், ஜஸ்ட் இந்த பாரு இன்னென்ன பாவம் செய்திருக்கிறாய், உன்னை மன்னித்து விட்டேன் போன்னு சொன்னாங்க. பிறகு ஆயிஷா மன்னூகிஷ், யாருடைய பாவத்தை அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பானோ ஹலக் என்றார், அவன் அழிஞ்சிருவான். அவனால யார்ட்டையாவது இன்ன பாவத்துக்கு விளக்கம் சொல்லு நல்லா கேட்டாந்துவீங்க, ஹலாஸ் அவருடைய காலம் முடிஞ்சு. சகோதரர்களே, கல்வி கற்பதனுடைய ஒரு ஒழுக்கத்தை முறையைத்தான் இப்னு அபி முலைக்கா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக என்ன செய்கிறார்கள். அதனால தான் சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியை கேட்டால் அதை சரியாக புரிந்து கொள்ளும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், விட மாட்டார்கள். இப்ப நாங்க 10 செய்தியை சொல்லியிருப்போம், எங்களை சிந்தனை புறைய கேட்டுக்கொள்ள மோலைட்டு என்ன எப்பயாவது புறவை என்ன செய்வோம், கேட்டுக்கொள்வோம். சகோதரர்களே, சபையை விட்டு கலந்து போனோம் சொன்னா எல்லாமே மறந்து போயிடும். எனவே நாம் எதை சொல்ல வருகிறோம், பல வகுப்புகள் நடக்கின்றது, பாடங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. சகோதரர்களே, ஏதாவது ஒரு வகுப்புக்காவது சென்று வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நினைக்காதீங்க. நான் இப்ப பெரிய அக்கவுண்டன்ட், நான் ஜெனரல் மேனேஜர், நான் எப்படி போறது இந்த சாதாரண மக்கள் இருக்கிற சபைக்கு. சகோதரர்களே, சாபாக்கள் யாரு, அவங்களோட பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் யாராவது இருந்தார்களா, பெரிய பெரிய சஹாபாக்கள், அபூபக்கர் இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவர், ரசூலுல்லாஹ் சபையில் அவரும் இருக்கார், உமர் யார் இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவர். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி சொன்னாங்க, நபி ஒருமுறை கனவு கண்டேன், கனவில் பால் கொடுக்கப்பட்டது, பாலை குடிச்சேன், குடிச்சு போட்டு பேலன்ஸ் உமருக்கு கொடுத்தேன்டாங்க. அப்ப சஹாபி கேட்கிறார், யார சொல்லா என்ன விளக்கம் கேட்டாங்க, இந்த கனவுக்கு என்ன விளக்கம், அறிவை கொடுத்தேன் உமருக்கு என்று சொன்னார்கள். என்னத்தை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன். அந்த உமர் சொல்கிறார்கள், நானும் எனது அயல் வீட்டுக்கார மனிதரும் ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம், ஒரு நாளைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போங்க, அங்க என்னெல்லாம் மார்க்கம் போதிக்கப்படுகின்றதோ அதை நைட்டுக்கு வாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்த ஆண்டு நான் போகிறேன், நீங்க ஜப்புக்கு போங்க, என்னெல்லாம் படிச்சேனோ நைட்ல என்ன செய்வோம், நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம் சொல்றாங்க. யாராவது இன்றைக்கு அப்படி ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் பண்ண வைக்கிறாங்களா. சகோதரர்களை, அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் மிக இலகுவாகப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை நாம் தவறு விடாமல் எமது மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வது என்பது சகோதரர்களே எமது மார்க்க கடமைகளில் கட்டாயமானது, தொழுகையினுடைய கடமை. சகோதரர்களே, ஹஜ்ஜில் நாங்கள் இந்த முறை எங்களுக்கு தெரியும், ரொம்ப மனசுக்கு வேதனையான செய்தி, ஹலகாக்கள் நடத்தும் போது ஃபஜ்ர் ஸலாவுக்கு பிறகு ஹலகா, குர்ஆன் ஹலகா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாதவர் இருக்கிறார்கள், அத்தஹியாத் இன்னும் பாடம் இல்லை, சில சகோதரர்கள் அத்தியாயத்தில் ஆஃப்தான் இன்னும் பாடம். இந்த சின்ன பிள்ளை நினைக்காது, எங்களோட ஹஜ்ஜிக்கு வந்த யாருமே சிறுவர்கள் இல்லை, எல்லாரும் மாஷா அல்லாஹ் புள்ள குள்ளி பெற்றார்கள், எல்லாருமே என்ன பெரிய பெரிய ஆக்கள். ஹலகா நடத்தும் போது உண்மையிலே மனசுக்கு பெரிய வேதனை, ஏன் ஏன் இந்த நிலைமை, நாம் எமது அறிவை போலீஸ் பண்றதில்லை. இப்ப நான் தொழுகையில எத்தனையோ திக்ரு ஓதணும், ஒரு ஆலிமிடத்துல போய் ஒரு மார்க் அறிஞர் இடத்துல போய் அத்தையாத்து கொஞ்சம் ஓதுறேன் சரியா பிள்ளையான்னு பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவ ஓதுறேன் கொஞ்சம் சரியா பிள்ளையான்னு பாருங்க, தொழுகையில இப்படி எல்லாம் திக்ருகளை நபி படிச்சு தந்திருக்கிறாங்க, இந்த திக்ருகளை பாடமாக்கி இருக்கிறேன் சரியா பிள்ளையாண்டு பாருங்க, செக் பண்ணுமா, இதை செக் பண்றது இல்ல. நாங்க என்ன நினைச்சு குர்ஆன் மதரசால பாடமாக்கணுமே, அதுதான் கியாமத்துங்கிற மௌத்து வரைக்கும், அதுதான் என்ன இன்று வரைக்கும். சகோதரர்களே, அன்று குர்ஆன் மதரசாவில் எப்படி சூரா பாத்திஹாவை ஓதினார்களோ அப்படியே ஓதக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார். ஏன் அதில் முன்னேற்றம் வரக்கூடாதா? ஏன் எங்களை நாம் சீர்திருத்தக்கூடாதா? உண்மையில் சகோதரர்களே, இல்முடைய சபைகள், அறிவுடைய சபைகள், மார்க்க அவைகள் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக இருக்கின்றது. எனவே ஒரு உபதேசமாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவருமே எமக்கு என்று ஒரு மார்க்க சபை வாராந்தம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக்காவது போய் வரக்கூடிய சபை இருக்க வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி யூடியூப்ல படிப்போம், பேஸ்புக்ல படிப்போம், வாட்ஸ்அப்ல படிப்போம், எல்லாம் படிங்க, வானான்னு சொல்லல. ஆனால் உலமாக்களுடைய சபைகளுக்கு போய் படிக்கக்கூடிய வழக்கம் பழக்கம் இதுதான். மூதாதையர்களுடைய பழக்கம், சலவு சாலிஹீன்களுடைய வளமை அதுதான். எனவே சகோதரர்களே, எமது மார்க்க விவகாரங்களில் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே இப்னு அபி முலைக்கா என்ற தாபிஈ சொல்கிறார், புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சகோதரர்களே, அவர் சொல்றாரு, அத்ரக்து சலாசீன் மின் அஸ்ஹாபின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களில் 30 பேரை நான் சந்தித்தேன் என்று சொல்கிறார். அந்த 30 பேருமே நான் முனாஃபிகா மூத்தாவிருவேனோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். எங்கள்கிட்ட இந்த பயமிக்குதா? எங்களுக்கு தைரியம், 100% நாங்க மூமின் தான். ஏன்னா சொர்க்கம் எங்களுக்கு கன்ஃபார்ம், சொர்க்கம் எங்களுக்கு கன்ஃபார்ம், அதனால ஒன்றும் தேவையில்லை. சகோதரர்களே, 30 சஹாபாக்களை நான் சந்தித்தேன். 30 பேரும் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் நயவஞ்சகனாக மூத்தாகிடுவேனோ என்று அஞ்சினார்கள் சொல்றான். எனவே சகோதரர்களே, துனியாவுடைய வாழ்க்கை சிம்பிள் அல்ல. அல்லாஹ் கொஞ்சம் காலத்தை தந்திருக்கிறான், அதுக்குள்ள எங்களை நாங்கள் பக்குவமாக சரியான பாதையில வச்சு போய் நாங்கள் கரை சேர்ந்துட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக கொடுப்பான். எவைகளை நாம் கேட்டோமோ அதன் மூலம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அஜ்மாயின் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.